முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 4 மணிக்கு மக்களுக்கான அறிவியல் என்னும் தலைப்பில் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது 75வது அமுத பெருவிழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் புதுடெல்லி, அறிவியல் பலகை சென்னை, புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி ஆகியோரால் இணைந்து வழங்கப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியின் முதுகலை விலங்கியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சித்துறை உதவி பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி ஆலோசகர் டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் சார்லஸ் டார்வின் வாழ்க்கை வரலாறும் பரிணாம கோட்பாடுகளும் என்ற தலைப்பில் பல்வேறு அறிவியல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப. அஜித்குமார் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பூண்டி ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியின் விலங்கியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சித்துறை பேராசிரியர் முனைவர் திரு எஸ் கணேசன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். புரட்சிகரமான அறிவியல் கொள்கைக்கு சொந்தக்காரர், பரிணாம கோட்பாட்டின் அடித்தளமாக திகழக்கூடிய இயற்கைவியல் அறிஞர் திரு சார்லஸ் டார்வின் அவர்களின் வாழ்க்கை குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடையே பகிர உள்ளார். வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என் இனிய மாலை வணக்கங்கள். என்னுடைய பெயர் முனைவர் கணேசன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் பேராசிரியராக விலங்கியல் துறையில் கடந்த 10 வருடங்களாக வேலை பார்த்து வருகிறேன். இன்றைய தினம் சார்லஸ் டார்வின் அவர்களின் நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. சார்லஸ் டார்வின் வாழ்க்கை வரலாறு பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த இனம் தமிழ் இனம் என்ற சொற்றொடரை நம்மில் பலர் கேட்டிருப்போம். கல் தோன்றுவதற்கு முன்பே மனிதன் தோன்றிவிட்டான் என்பதற்கு ஏற்ப சற்று அபத்தமாக இருந்தாலும் தமிழ் இனம் மிகவும் தொன்மை வாய்ந்தது என்பதை எடுத்து கூற அப்படிப்பட்ட ஒரு மிகையான சொற்றொடர் உருவாக்கப்பட்டிருக்கலாம். சரி, கல்லும் மண்ணும் கிடக்கட்டும், மனிதன் எப்படி தோன்றினான் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்தது உண்டா மக்களே? ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எல்லோருக்கும் உதிக்கும் ஒரு கேள்விதான் அது. கிட்டத்தட்ட எல்லா மதங்களும் கடவுள்தான் மனிதனை படைத்தான் என்கின்றோம். எனவே மத நம்பிக்கையற்ற சிறுபான்மையினரை தவிர்த்து உலகின் பெரும்பான்மையினர் தங்களை கடவுளின் படைப்பு என்று அன்றும் நம்பினர், இன்றும் நம்புகின்றனர். 1000 ஆண்டுகளாக நம்பப்பட்டு வந்த அந்த சித்தாந்தத்தை தூக்கி இருந்தது இன்னொரு சித்தாந்தம், மனிதன் குரங்கிலிருந்துதான் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற புரட்சிகரமான அதே நேரத்தில் சர்ச்சைக்கு உரிய கருத்தை வெளியிட்ட ஒருவரைத்தான் நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அவர்தான் பரிணாம வளர்ச்சி சித்தாந்தத்தின் தந்தை என போற்றப்படும் சார்லஸ் டார்வின் அவர்கள். 1809 பிப்ரவரி மாதம் 12 இங்கிலாந்தின் செபிபரி என்ற நகரில் பிறந்தார் டார்வின் அவர்கள். சிறு வயதிலே பாத்தீங்கன்னா அவர் அவருடைய தாயை இழந்தாங்க. அவரது தாத்தாவும் தந்தையும் மருத்துவர்களாக இருந்தவர்கள். அதனால டார்வின அவர் தந்தை வந்து, நீ மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடின்பர்க் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க்கு அனுப்பி வைத்தார் தந்தை. சிறு வயதில் இருந்தே டார்வினுக்கு புழுக்கள், பூச்சிகள், விலங்குகள் ஆகியவற்றின் மீது ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனை பத்தியே எப்பொழுதும் சிந்திச்சிட்டு இருப்பார். அதனுடைய செயல்பாடுகளை உத்து கவனித்துக் கொண்டிருப்பார். எடின்பர்க் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பிறகு அவர் அங்கு உள்ள கற்கள், செடிகள், புழு பூச்சிகள் ஆகியவற்றை சேமிக்க தொடங்கினார். அதனுடைய செயல்பாடுகளையும் கவனிக்க தொடங்கினார். இயற்கையின் மீது அப்படி ஒரு ஈடுபாடு அவருக்கு. மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு முறை ஒரு குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடப்பதை பார்க்க வேண்டிய கட்டாயம் டார்வினுக்கு ஏற்பட்டது. அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா மயக்க மருந்து கண்டுபிடிக்காத காலகட்டம். ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அனஸ்தீசியன், அதாவது மயக்க மருந்து நிபுணர், மயக்க மருந்து செலுத்தி அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கும் போது அந்த குழந்தை பட்ட வேதனையும் அந்த குழந்தை படும் கஷ்டத்தையும் கண்டும் கேட்டும் மருத்துவத்தின் மீது இருந்த ஆர்வத்தையே இழந்தார் டார்வின் அவர்கள். தந்தைக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் அடுத்து அவரை நேச்சுரல் தியாலஜி இறையியல் பயிலுமாறு தந்தை வந்து ஒரு ஆலோசனை கூறுகிறார் டார்வின். ஏன் கொடுக்கிறார்? டார்வின் வந்து மருத்துவம் படிக்கணும்னு அனுப்பி வைக்கிறார். மருத்துவத்து மேல உள்ள ஈடுபாடு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கியது. சில சொன்ன அறுவை சிகிச்சை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தையுடைய அவதி, அந்த குழந்தையோட கஷ்டத்தை பார்த்து மருத்துவ படிப்பையே விருத்து ஒதுங்கி வெளியே வர்றார். திருப்பி தந்தைகிட்ட வர்றாரு, அப்பா எனக்கு மருத்துவம் படிக்க விருப்பம் இல்லைன்றாரு. உனக்கு டார்வினுடைய தந்தை தன் மகன் கூறியதை கேட்டுக்கொண்டு, ஓகே அப்ப நீ வந்து நேச்சுரல் தியாலஜி படி, அதாவது ஒரு இறைகள் படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அதை ஏற்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, வெரி ஃபேமஸ் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில டார்வின் வந்து படிக்க உள்ள போறார். இதுதான் அவருடைய ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்.
ரொம்பவும் சிறப்பா சொன்னீங்க சார். சார்லஸ் டார்வின் என்று சொன்னவுடன் அனைவருக்கும் நினைவில் வருவது அவர் இந்த உலகிற்கு விட்டு சென்ற பரிணாம கோட்பாடு தான். அந்த சிறப்பு மிக்க பரிணாம கோட்பாடு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
டார்வின் பரிணாம கோட்பாடை பாத்தீங்கன்னா மூணு அம்சங்களாக அதை பிரிக்கலாம். மெயினா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மாறுபாடு. சோ எல்லா உயிரினங்களிலும் காணப்படுவது மாறுபாடு. ஏன்னா உயிர்களையும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பாக்டீரியால ஆரம்பிச்சு மனிதன், நம்ம மெச்சூரான மேமல்ஸ் சொல்லுவோம், இந்த இது வரைக்கும் உள்ள ஸ்டார்டிங்ல கூடிய சிறு உயிரில இருந்து பெரிய டெவலப் ஆன உயிர் வரைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். வேறுபாடு மாறுபாடு ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அது எப்படி அப்படின்றத வந்து நான் ஒண்ணு சொல்றேன் நானு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மரபு வழி. மரபு வழி அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக ஒருத்தவங்களை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, அந்த பையன் வந்து பாக்குறவங்க தாத்தா மாதிரி இருக்கான், அவங்க அப்பா மாதிரி இருக்கான். சோ அப்ப அவங்க தாத்தாட்ட இருந்த அந்த கேரக்டர் அப்படியே பேரனுக்கு வரலாம், மயன் மூலமா வரலாம், இல்லாட்டா டைரக்டா பேரனுக்கு வந்துடலாம். அப்பாட்ட உள்ள கேரக்டர் மகள்கிட்ட போகலாம், இல்ல மயன்கிட்ட போகலாம். சோ இது பாத்தீங்கன்னா எப்படி போகும் அப்படின்னா, ஒத்த உயிர் வடிவத்தை ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்து செல்லும் ஆற்றல். அந்த ஆற்றல் அப்படின்றது பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய மரபு, டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏன்றது மரபு, ஜீன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஜீன் தான் வந்து ஒருத்தவங்களுடைய கேரக்டரை பிக்ஸ் பண்ணும். சோ இவன் டாக்டர் பையன், கண்டிப்பா இவன் ஃபியூச்சர்ல டாக்டர் ஆவான். அந்த டாக்டருக்கு உள்ள குணம் இவன்கிட்ட இருக்குது. அவ ஒரு ஆசிரியருடைய பையன், சோ ஆசிரியனா அவன் ஆவான், இல்ல அந்த ஆசிரியக்குள்ள தகுதி இவனுக்கு வரும் அப்படின்றத வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை அப்படியே எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? இந்த மரபு வழிக்கு இருக்குது. மூணாவது கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கான போராட்டம். சோ எந்தெந்த மாறுதல்கள் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு சாதகமாக இருக்கும் என்று கணித்து அதற்கேற்ப இனப்பெருக்க முறைகளை தீர்மானித்து உயிரினங்களில் மாறுதல்களை ஏற்படுத்திக் கொள்வதுதான் இந்த மூணாவது கோட்பாடு. அதாவது இப்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட் காடுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆண் மான்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். மான்கள்னாலே ரொம்ப சாதுவானதுன்னு நினைப்போம். இப்ப ஆண் மான்களுக்கு பாத்தீங்கன்னா கொம்பு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப ரெண்டு ஆண் மான்கள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒன்னோடு ஃபைட் பண்ணிக்கிறோம். நீ பெருசா, நான் பெருசா, உன் கொம்பு பெருசா, என் கொம்பு பெருசா. சோ இதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறது. இது பேரு இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள். இன்ட்ரா ஸ்பெசிபிக்னா ஒரே உயிரினம் தான், அது ஒரே விலங்கு தான், ஆனா அதுக்குள்ளேயே போட்டிகள் இருக்கும். நீனும் நானும் ஒண்ணுதான், ஆனா யார் இதுல பெருசு அப்படின்னு ஸ்ட்ரகிள் ஆகிக்கிறோம். இது பேரு இன்ட்ரா ஸ்பெசிபிக், ஒரே இனத்தில் சண்டை போடக்கூடியது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், பைசன் புல்ஸ், அதாவது காட்டு எருமைகள். காட்டு எருமைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பலமா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம மூவிஸ் எல்லாம் பாத்துருப்போம், உள்ள நிறைய ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னா ஸ்ட்ரகிள்ஸ், நீயா நானா. அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள்ஸ் சொல்லுவாங்க. இன்டர் ஸ்பெசிபிக்னா ஒரு உயிர், ஒரு வகையான விலங்கு இன்னொரு வகையான விலங்கோட போய் ஸ்ட்ரகிள் ஆகுறது. எடுத்துக்காட்டா பாக்கணும் பாத்தீங்கன்னா நெருப்பு கோழிய சிங்கம் விரட்டி அதை அடிச்சு சாப்பிடற மாதிரி. சோ இப்ப நெருப்பு கோழி ஒரு காட்டுக்குள்ள இருக்குது, அதே காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குது. இந்த சிங்கம் என்ன பண்ணுது? இந்த நெருப்பு கோழியை விரட்டி அதை உணவா எடுத்துக்கிறது. இது பாத்தீங்கன்னா ஒரே இடம், ஒரே விலங்குன்றதுல அடிப்படையில ஒண்ணுதான் ரெண்டுமே. ஆனா உயிர்னு பார்க்கும்போது இது ஒரு வகையான உயிர், இது ஒரு வகையான உயிர். இது பேரு இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ மூணாவது பார்த்தா என்வரன்மெண்டல் ஸ்ட்ரகிள்ஸ். அதாவது இதே இந்த மூணாவது கோட்பாடுலயே இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன், சுற்றுப்புற சூழலில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருது. சுற்றுப்புற சூழல்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும், இது எப்படி டார்வின் எப்படி சொல்லி வராருன்னு பாத்தீங்கன்னா, ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட், அதாவது உணவுனுடைய அளவு குறைதல், தண்ணீர் குறைதல், ஆக்சிஜன், இந்த மூணு குறையும் போது என்வரன்மெண்ட்ல சுற்றுப்புற சூழல்ல ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா லைட், வெளிச்சமுடைய அளவு குறையும் பொழுது அனிமல்ஸ்க்கு, அதாவது வெளிச்சம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, வெளிச்சத்தினாலதான் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு அனிமல்ஸ் ஒரு பாக்டீரியா உருவாகணும், தாவரம் உருவாகணும், தாவரம் வந்து மகரந்த சேர்க்கை உற்பத்தி பண்ணணும், ஒரு ஒரு பூத்து குலுங்கி காயம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வெளிச்சம் முக்கியமானது. இதெல்லாம் வந்து ஏன் இங்க நான் சொல்றேன் அப்படின்னா, டார்வினுடைய பரிணாம கோட்பாடு மூலியமா தான் இந்த இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிடேட்டர்ஸ், அதாவது தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய விலங்குகள், குளத்துல கூடிய மீன்களை எது சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதுக்குள்ள மீன் எதிரியா இருக்கக்கூடியது ஒரு அனிமல் வச்சுக்கீங்களேன், அப்ப இங்க அது வந்து பிரிடேட்டர்ஸ் சொல்லலாம். அடுத்து வந்து செல்டர், ஒரு காட்டுல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து பாதுகாப்பு இல்லாம அழிஞ்சு போகும் அந்த கட்டம் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த அனிமல்ஸ் தங்குவதற்கு தேவையான ஒரு இருப்பிடம் இல்லாம போறதுனால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ், நோய் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விதமான ஒரு அட்டாக், லைக் இப்ப கொரோனா மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்ப திடீர்னு ஒரு கொரோனா வருது என்ன ஆகுது, பப்ளிக் வந்து டைரக்டா அப்படியே சஃபர் ஆறாங்க. அப்ப ஒரு ஒரு ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள ஒரு விதமான ஒரு நோய் உருவாகுது அப்படின்னா, அந்த நோய் என்ன பண்ணும், அங்க கூடிய புழு பூச்சிகள் விலங்குகள் அத்தனையும் பாதிப்பு உண்டாக்கிடும். இதெல்லாம் வந்து மூணு கோட்பாடு. இதத்தான் இன்றைய நாகரீகத்துல சொல்றோம், விஞ்ஞான உலகம் அதன் நீட்சியாக பரம்பரை மரபியல் குணங்களின் மகிமை பற்றி நமக்கு விளக்கம் தருகிறது. இத நவீன டார்வினம் என்கிறார் டார்வின். இதன் விளக்கம் என்பது, ஜீவ போராட்டம் என்பது தனித்தனியாக பொருளை பொறுத்தது மட்டுமல்ல, தன் இனத்தை உற்பத்தி செய்து இனவிருத்தி செய்யும் குணம், உடல் வாகு, நிறம், திறமை, அறிவு இவை அனைத்தையும் உள்ளடங்கியது. சக்தியை பொறுத்ததாகும், உள்ளடங்கிய சக்தியை பொறுத்ததாகும் என்பதுதான். சோ வலு உள்ளது வாழ்கிறது, மெலிந்தது விழுகிறது என்கிற இவரின் பரிணாம தத்துவத்தை சிலர் அந்த காலத்துல கேள்வி செய்தார்கள். டார்வின் சொல்றாரு, வலு உள்ளவன் வாழ்றான், மெலிந்தவன் விழுகிறான் அப்படின்றதுதான் பரிணாம தத்துவத்தையே பத்தி டார்வின் சொல்லும் பொழுது, அது அந்த காலத்துல நிறைய பேர் கேள்வி செய்யறாங்க, என்னப்பா இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு கேள்வி செய்யறாங்க. கேள்வி செஞ்ச உடனே டார்வினுக்கு ஒரு சின்ன கோபம் வருது. உலகம் பார்த்து சொல்றாப்ல, இந்த உலகம் வந்து என்னைக்கு என்னுடைய ஆராய்ச்சியை பத்தி நீ செய்யக்கூடாது, நீ நிறுத்து அப்படின்னு சொல்றாங்களோ அன்றைய தினமே நான் இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி டார்வின் சொல்லி இந்த கோட்பாட்டை முடிக்கிறார் சார்.
சிறப்பு சார், ரொம்ப அருமையா டார்வின் அவர்களுடைய வேறுபட்ட பல்வேறு விதமான பரிணாம கோட்பாடு வகைகளை ரொம்ப சிறப்பா பல்வேறு உதாரணங்கள் கொடுத்து ரொம்ப அருமையா எங்களுக்கு விளக்கமா சொன்னீங்க. கண்டிப்பா நேயர்களுக்கு டார்வின் பற்றிய புரிதலும் ஆச்சரியமான நிகழ்ச்சியான தருணங்களும் உங்களுடைய உரையாடலுக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கணும் நம்பிக்கை இருக்கு சார். அதாவது பல்வேறு அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பாத்தீங்கன்னா, பொதுவாவே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல சயின்டிஸ்டா இருக்கக்கூடிய நமது சர் சி வி ராமன் அவர்கள் ஸ்கேட்டர் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிச்சிதறல வந்து கடற்பயணத்துலதான் முதல் முதலா அவருக்கான ஒரு சிந்தனை வந்து ஏற்படுகிறது. அந்த வகையில கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சுன்னு கூட நம்ம பாட்டுல கூட கேட்டிருப்போம். அப்படி பல்வேறு அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு கடல் பயணம் அப்படிங்கிறது பல்வேறு சிந்தனையை விதைக்கக்கூடியதாகவும் ஆராய்ச்சிக்கு ஒரு வழிவகுக்கக்கூடியதாகவும் ஒரு தொடர் பயணமாகவே கடல்வழி பயணத்தை சொல்றாங்க. அந்த வகையில நம்முடைய சார்லஸ் டார்வின் அவர்களுடைய கப்பல் பயணம் குறித்து உங்களுடைய கருத்து சார்.
மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடை விட்டுட்டு டார்வின் அவர்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இறையியல் படிக்கிறாருன்னு சொன்ன, படிச்சு பட்டம் வாங்கினார் அவருடைய 22வது வயதுல. சோ அந்த காலகட்டத்துல அந்த யூனிவர்சிட்டி, அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருந்த தாவரவியல் துறையில் உள்ள பேராசிரியர் ஜான் ஸ்டீவன் என்பவரிடம் ரொம்ப நெருங்கி பழகினார் டார்வின் அவர்கள். அப்பொழுது அந்த ஜான் ஸ்டீவன் சாருடைய அவருடைய நண்பன் கேப்டன் ராபர்ட் பிட்ஜ்ராய் என்பவருடைய நட்பு திருப்பி கிடைக்கிறது அவருக்கு, யாருக்கு, டார்வினுக்கு. அப்ப அந்த கேப்டன் உடைய நட்பின் மூலமாக தென் அமெரிக்க கடலோர பகுதியில ஆய்வு செய்ய HMS பீக்லி என்ற கப்பல் புறப்பட இருந்தது. அப்ப கேப்டன் ராபர்ட் பிட்ஜ்ராய் தலைமையில செல்வதற்கு அந்த பயணத்துல கலந்து கொள்ளுமாறு டார்வினுக்கு ஒரு அழைப்பு வந்தது. நீ வாரீங்களா, அந்த மாதிரி நாங்க வந்து தென் அமெரிக்கால ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காண்டி கப்பல்ல கிளம்புறோம், நீங்க வாரீங்களா டார்வின் அப்படின்னு சொல்லிட்டு டார்வினுடைய ஃப்ரெண்டு மூலியமா அவருக்கு அழைப்பு வருது. சோ அதனை ஏற்றுக்கொண்டு 1831 December 27 கேப்டன் பிரிக்ஸ்வாயுடன் டார்வினும் பயணத்தை தொடங்கிறார். சோ 5 ஆண்டுகள் நீடித்த அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயணம்தான் பரிணாம வளர்ச்சி சித்தாந்தம் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. அந்த பயணத்தை தொடங்கிய போது டார்வினுக்கு 22 வயது. நினைத்து பாருங்க, கப்பல்ல நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பயணம் செய்வது ரொம்ப கடினம், இந்த கப்பல் பயணம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள்ன்றது நினைச்சே பார்க்க முடியல இல்லையா? சோ 5 ஆண்டுகள்ல அந்த கப்பல் கேலஹாஸ் தீவு, ஐரோப்பிய தீவு, பிரேசில், நியூசிலாந்து என உலகையே ஒரு வளம் வந்தது. 5 வருடங்கள், 1 வருடத்துக்கு 300 நாள் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்ப 5 வருடம் உலகத்தை எல்லா இடத்தையும் சுத்தி வருது கப்பல். அப்ப பல இடரும் இன்னல்களும் நிறைந்ததாக அந்த பயணம் அமைந்தது. யாருக்கு? டார்வினுக்கு. ஆனால் இயற்கையின் மீது அவருக்கு இருந்த அளவிட முடியாத ஈடுபாட்டால் டார்வினுக்கு அது பெரும் துன்பமாக படவில்லை. சென்ற இடத்துல எல்லாம் கூர்ந்து ஆராய்ந்து டார்வின் அதுவரை அறியப்படாத பல வினோதமான விலங்குகளின் எலும்புகளை சேகரித்தார். ஊர்வன, நடப்பன, பரப்பன என எல்லாவித உயிரினங்களையும் ஆராய்ந்தார். அவை இடத்துக்கு இடம் மாறுபட்டு இருப்பதையும் சில ஒற்றுமைகளையும் கொண்டிருப்பதையும் கண்டு வியந்தார் டார்வின் அவர்கள். உயிரினங்கள் அனைத்துமே பொதுவான மூதையார்களின் வழித்தோன்றல்களாக இருக்குமா என்பது அவர் தொடர்ச்சியாக சிறு சிறு மாற்றங்களை பெற்று தற்போதைய வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன என்பதுதான் டார்வின் கேள்வியாக இருந்தது. அவருக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கும் போது அங்கங்க பாக்குறாரு, ஏய் அந்த இடத்துல பார்த்தா அனிமல்ஸ், இங்க இருந்து அனிமல், இங்குள்ள விலங்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த இடத்துல உள்ள தண்ணியும் இந்த உள்ள தண்ணியும் ஒரே மாதிரி இருக்கு, கலர் ஒரே மாதிரி இருக்குது, நிறம் ஒரே மாதிரி இருக்குது, மரங்களுடைய உயரங்கள் ஒரே மாதிரி இருக்குது, அனிமலுடைய உயரங்கள், இப்படியே திங்க் பண்ணிட்டே வர்றாரு. சோ அந்த அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாரு. அங்க இறந்து கிடக்கூடிய விலங்குகளுடைய எலும்புகளை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வைக்கிறாரு. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வரும்போது அவருக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சோ அப்ப உயிரினங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி, ஏன் ஏற்படுகின்றன என்ற வினாவிற்கு விடை காணும் ஆர்வம் டார்வினுக்கு ஏற்பட்டது. ஏன், என்ன காரணத்துல மாறிட்டே வருது அப்படின்றத இந்த கப்பல் பயணத்துல அவரு கண்டுபிடிச்சுட்டே வர்றாரு. அவருங்க போயிட்டு வந்துட்டு அந்த கலெக்ட் பண்ணி வந்த அந்த மெட்டீரியல்ஸ், அதாவது அந்த சாம்பிள்ஸ் வச்சு எப்படி ஆராய்ச்சி பண்றான்னு பாத்தீங்கன்னா, தான் சேகரித்த சில எலும்புகளுக்கு சொந்தமான விலங்குகள் முற்றிலுமா அழிந்து போயிருக்கும் என்ற முதல்ல யோசிக்கிறார். கிழித்து பாக்குறாரு, ஓகே இந்த எலும்பெல்லாம் கையில கிடைச்சிருக்குது, எலும்பெல்லாம் இருக்கு, அப்ப இந்த அனிமல் வந்து முற்றிலுமா அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து அவர் நினைச்சுக்கிறாரு. ஆனா பின்னர் அந்த விலங்குகளிடமிருந்துதான் தற்போதைய சிறிய அளவிலான விலங்குகள் தோன்றிருக்க வேண்டும் என்று பகுத்தறிந்தார். கெலபக்ஸ் தீவுகளில் புதிய வகையான பறவைகள், தாவரங்கள், விலங்குகள் ஆகியவற்றை கண்டு அசைஞ்சு போய் அப்படியே அதிசயமா பாக்குறாரு. என்னடா இந்த கெலபக்ஸ் தீவுல மட்டும் இவ்வளவு ஒரு தனிப்பட்ட வகையிலான பறவைகள் தாவரங்கள் இருக்கின்றன அப்படின்னு அதிசயம் பாக்குறாரு. அதிசயமா ஆராய்ந்து பாக்குறாரு. இப்படி பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு 1836 இங்கிலாந்து திரும்பினார் டார்வின். சோ கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கப்பல்லயே போய் நிறைய மெட்டீரியல்ஸ் சேகரித்திருக்கிறார். திருப்பி அதை வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறார். உட்படுத்திட்டு அவரா சில ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க பாக்குறார். அமெரிக்க கடலோர பகுதி மற்றும் ஐரோப்பிய தீவுகளில் பயணத்தை முடித்து கொண்டு வந்த டார்வின் 5 ஆண்டுகளில் தான் சேகரித்த விவரங்களையும் தமது கண்டுபிடிப்புகளையும் ஆய்வு கட்டுரையாக எழுதி த வோகேஸ் ஆஃப் தி பீகிள் என்ற நூலை லண்டன்ல வெளியிடுறார். இதுதான் சார் அவருடைய ஆராய்ச்சிக்கு முக்கியமா நடந்த விஷயம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து தமது 30வது வயதுல பாத்தீங்கன்னா டார்வின் வந்து, அதாவது எம்மா பெட்ஜ்வுட் என்ற உறவுக்கார பெண்ணை மணந்து வந்து 7 பிள்ளைகளுக்கு தந்தையாகிறார் டார்வின். திருமணத்துக்கு பின்பும் தனது ஆய்வுகளை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வருகிறார். பரிணாம வளர்ச்சி சித்தாந்தம் அப்படின்ற அந்த வார்த்தை எப்படி உருவாகுச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க புதிய உயிரினங்கள் உருவாகும் முறை, பின்னர் அவை தங்களின் மூலத்திலிருந்து முழுமையாக மாறி விடுவதன் காரணங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து 1859 உலகை வியப்பில் ஆழ்த்திய தனது புத்தகத்தை வெளியிட்டார் டார்வின். அந்த புத்தகத்தின் பேர் பாத்தீங்கன்னா, தி ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கையில் உயிரினங்களின் தோற்றம் என்ற அந்த புத்தகம் தான் சித்தாந்தமான பரிணாம வளர்ச்சிக்கு சித்தாந்தமாகும். அதன்படி உயிரினங்களின் வாழ்க்கை போராட்டத்தில் தகுதியும் வலிமையும் உள்ளவை நிலைத்து நிற்கும், மற்றவை அழிந்து போகும் என்று கூறினார். அழகா சொல்லியிருக்காரு. அதாவது உயிரினங்கள்ல எல்லா உயிரினமே ஒரு வாழ்க்கைய ஒரு போராட்டமா தான் நடத்திக்கிட்டு இருக்குது. அதுல தகுதியும் வலிமையும் உள்ளது மட்டும்தான் நிலைத்து நிற்கும். சோ தகுதி இல்ல அப்படின்னா அவங்க வளர முடியாது, வலிமை இல்லைனாலும் வளர முடியாது. சோ தகுதி மற்றும் வலிமை உள்ளவை மட்டும் நிலைத்து நிற்கும், மற்றவை அழிந்து போகும் என்ற கூற்றுதான் டார்வினுடைய இந்த புத்தகத்தினுடைய அந்த நேச்சுரல் செலக்ஷன் அந்த கோட்பாடுடைய முக்கியமானது. இதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நேச்சுரல் செலக்ஷன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்று அவர் விளக்கினார். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் அப்படின்னா நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபிட்னஸ்டா இருக்கணும். சோ சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த கூற்றின் அடிப்படை கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த சித்தாந்தத்தின் விளைவை உலகம் அப்போது உணரவில்லை. யாரு தாழ்வு சொல்லக்கூடியத அந்த டயத்துல அந்த மக்கள் வந்து யாரும் சொல்லல. ஏமோ ஒரு வந்து சொல்றாரு சரியில்லாம சொல்றாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கிண்டல் பண்றாங்க. ஆனா விடாம அவர் ஆராய்ச்சி தொடர்ந்து செஞ்சு செஞ்சு நிறைய புத்தகங்களையும் கட்டுரைகளையும் சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து சில பேர் வந்து அவர் கொடுக்கிற கட்டுரைகள்லாம் வந்து சரியா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு ஆளாகிறாங்க சில பேர். சோ அவரு விடாம முயற்சியோட எடுத்து 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 காமிச்சிட்டு இருக்காரு. இதனால இது வந்துச்சு, இதனால இது வந்துச்சு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள், இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள், என்வரன்மெண்டல் ஸ்ட்ரகிள், விலங்குகள் எப்படி தன்னை தன்னை காப்பாத்திக்கிறது, எப்படி ஒரு இனம் இன்னொரு இனத்தோட கூட்டணியோட வாழ்கிறது, இதெல்லாம் வந்து இந்த பரிணாமத்தின் வளர்ச்சி மூலமா வர ஆரம்பிச்சது. ஆடுதான் பாத்துருப்போம், ஆடுகள் ஆடுடைய உடம்ப ஒட்டிதான் தலை இருக்கும். அது தலை வந்து மேல தலைமுடி தூக்கிட்டு இருக்காது. ஆனா இது ஒட்டகச் செடிங்களை பாருங்க, அதோட கழுத்து ரொம்ப நீண்டு இருக்கும். இதைத்தான் நேச்சுரல் செலெக்ஷன்ல சொல்றோம். ஒரு ஜிராஃபி அந்த ஒட்டகச் செடிங்கி கீழே புல்களை சாப்பிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்துல புல்களே இல்லாம போயிருது அந்த காட்டுல. அப்ப அந்த ஒட்டகச் செடிங்க என்ன பண்ணுது, புல்லே இல்ல அப்ப இறந்து போகக்கூடிய காலகட்டம். அப்ப அது வாழணும், வாழ்வதற்கு என்ன பண்ணுது, புல் அதுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு எட்டி பாக்குது, கீழே எதுவுமே இல்ல. அப்ப அது லைட்டா தலையை தூக்கி பாக்குது. அதை விட அந்த புல்லை விட கொஞ்சம் ஹைட்டான செடி ஒண்ணு தெரியுது. அப்ப அது சாப்பிடறதுக்கு லைட்டா ட்ரை பண்ணுது, முன்னங்கால லைட்டா உணருது, அதை உயரமா வளர ஆரம்பிக்குது. திருப்பி அதை சாப்பிட்டு முடிக்குது, திருப்பி ஹைட்டுக்கு இருந்த அந்த செடிகள் போல திருப்பி காலி காலியாயிருக்கு, திருப்பி சர்வை வாங்கணுமே. அப்ப அடுத்த கட்டம் என்னது, அதை விட உயரமான ஒரு தாவரத்தை சாப்பிடணும். அப்ப தன்னுடைய கழுத்தை திருப்பி நீளுது. சோ அத கட்டம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எப்படி மனிதர்கள் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு பைக் வாங்கிட்டோம், சைக்கிள் வாங்குறோம், பைக் வாங்குறோம், கார் வாங்குறோம், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்றோம் இல்லையா. இதே மாதிரி ஒரு அனிமல் இந்த கோட்பாடின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் செலக்ஷன் மூலமா ஒரு ஒட்டகச் செடிங்கி தன்னுடைய கழுத்தை எப்படி நீளமாகுது அப்படின்றது இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம்.
சரி, இது ரொம்ப சிறப்பா அருமையா நிறைய உதாரணங்களோட சொன்னீங்க. இப்படி பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்த சார்லஸ் டார்வின் அவர்களுடைய பரிணாம கோட்பாடு சித்தாந்தம் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். அப்படி சார்லஸ் டார்வினுடைய சித்தாந்தம் முடிவுக்கு வந்ததுக்கான காரணம், அதற்கான விளக்கங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சார், சொல்லுங்க.
பரிணாம வளர்ச்சி சித்தாந்தம் மனிதனுக்கு பொருந்த வேண்டும் என்பதை உலகம் உணர தொடங்கிய போது நாம் குரங்கிலிருந்து பிறந்தோமா என்ற கேள்வி எழுந்தது. டார்வின் அப்படி நேரடியாக சொன்னதில்லை, நம்பியதும் இல்லை. ஆனால் அறிவு பூர்வமாக சிந்தித்து பார்த்தால் அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கருத்து தொடங்கினர். அப்ப டார்வின் சொன்னதுல அவங்க எல்லா மக்களும் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்துட்டு டார்வின் மேல குறை சொல்றாங்க. ஆனா சில விஞ்ஞானிகள் டார்வின் சொல்றது கரெக்டா, குரங்கிலிருந்துதான் மனிதன் வந்தான் அப்படின்றதுக்கு டார்வின் கூறக்கூடிய கருத்துக்கள் அப்படியே ஒத்து போகுது அப்படின்னு சில விஞ்ஞானிகள் வந்து டார்வினுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து டார்வினுக்கு கொஞ்சம் மனசுல சந்தோஷம் வருது. அப்பா இப்பயாவது நம்மளை நம்புறாங்களே, நம்மளை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட டார்வினுடைய ஆராய்ச்சி மேல மேல அப்படியே போயிட்டே இருக்குது. சோ பல விஞ்ஞானிகள் வந்து டார்வினோட கை கொடுத்துக்கிட்டு நாங்களும் உங்க கூட வந்து சில ஒர்க்ல பண்றோம், நீங்க என்னன்னு சொல்லுங்க, நாங்க அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு வராங்க. அப்ப டார்வின் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாப்ல. ஒரு பறவை பத்தி எக்ஸாம்பிள் சொல்ற, கிபி பேர்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த கிபி பேர்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பறவை இனம் தான், அதுக்கு இறகுகள் இருக்கும் ஆனா பறக்காது. சோ ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா அது ஒரு பறவை ஆனா பறக்காது, அதுக்கு இறகுகள் இருக்கும் ஆனா பறக்காது. சோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் மாதிரி தான். நான் வாழணும் ஆனா எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையான அனைத்துமே சொல்றோம் இல்லையா. ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுல தன் பிள்ளைகள் எப்படியுமே சோம்பேறியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல நிறைய பணங்கள் இருக்கும். அவங்க அப்பா தாத்தா எல்லாம் பீர் உள்ள நிறைய பணமா அடிக்க வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க வீட்டுல கூடிய மகனுக்கோ ஒரு பேரனுக்கோ பணம் தேவைப்படாது, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே இருக்குது அவங்க வீட்டுல. அப்ப அவன் வந்து சோம்பேறியா வளர ஆரம்பிக்கிறான். சோ அப்ப கிவி பேர்ட்ஸ் பறந்து போய் சாப்பிடணும், பறந்து போய் உணவு தேடணும்ன்ற தேவை அதுக்கு தேவையில்லை, ஏன்னா அது வந்து அங்க எல்லாமே அமைஞ்சு போயிருது. இப்ப இதே இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நானு ஜிராஃபி ஒட்டகச் செவிங்கி, ஒட்டகச் செவிங்கி வந்து ஏன் கழுத்து நின்றுட்டே போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வாழ்வதற்கு உணவு தேவை. உணவு இல்லாதனால உணவை நோக்கி தன்னுடைய கழுத்தை நின்றுகிட்டே போய் ஒரு காலகட்டத்துல இந்த ஒட்டகச் செவிங்கியுடைய முன்னங்காலும் கழுத்து பகுதி நீண்டு வருது. இது டார்வினுடைய அந்த நேச்சுரல் செலக்ஷன்ல வரக்கூடிய முக்கியமான கருத்து. சோ இப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் டார்வினோட சொன்ன எல்லா கருத்துகளையும் அக்செப்ட் பண்ணி அவருக்கு நிறைய விஷயங்கள்ல சொல்ல வராங்க. ஓகேங்களா? சோ எதிர்பார்க்கப்பட்டது போலவே தேவாலயங்களின் கண்டனத்துக்கு உள்ளானவர் டார்வின் சித்தாந்தம். அவர் வாழ்ந்த போதே த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற நூல் உலகம் முழுவதும் பதிக்கப்பட்டது. அவர் உயிரிழக்கும் போதே அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற அந்த நூல் வந்து உலகம் ஃபுல்லா பதிப்பிடப்பட்டு எல்லா இடத்துலயும் வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இதை கவனிச்சு அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ரொம்ப ஃபேமஸ்லயே உலகத்திலேயே பெரிய பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் டார்வின் அவர்களுக்கு ஒரு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி அவரை வந்து வியப்புக்கு உண்டாக்கியது. சார் இதுதான் சார் முடிவு.
இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க அறிவியல் அறிஞர் ஆராய்ச்சியாளர் சார்லஸ் டார்வின் அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை எங்களுக்கான நேரம் ஒதுக்கி எங்களுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக உங்களுடைய அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகள் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை எங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு புதுகை பண்பலை சமுதாய வானொலி சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் சார். ரொம்ப நன்றி சார்.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது என்னுடைய மனதிற்கு. இன்றைய சார்லஸ் டார்வின் நினைவு தினத்தில் அவருடைய ஆராய்ச்சி மற்றும் பரிணாம கோட்பாடு அவருடைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை இந்த புதுகை பண்பலையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த புதுகை பண்பலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு மிக்க நன்றி.
மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி.
நேர்களே, இதுவரை சார்லஸ் டார்வின் வாழ்க்கை வரலாறும் பரிணாம கோட்பாடுகளும் என்ற தலைப்பில் தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி ABVM ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியின் முதுகலை விலங்கியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சித்துறை உதவி பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி ஆலோசகர் டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் புதுடெல்லி, அறிவியல் பலகை சென்னை, புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.